இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஏழு வாதையுடைய தூதர்கள் புறப்பட்டார்கள் என்கிற தலைப்பில் சிந்திப்போம். அடுத்த வாரமும் இதே மாதிரி ஏழு தூதர்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறார்கள். மொத்தம் 14 தூதர்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்ற புறப்படுகிறார்கள். அதில் இன்றைக்கு ஏழு தூதருடைய நியாய தீர்ப்பு என்னங்கிறத நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 6-7. வெளிப்படுத்தல் 14:6-7. போதும். இங்கு ஒரு தூதன் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறான். என்ன அறிவிக்கிறான்னா, தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலம் வந்திருக்கிறது. அது ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றும். அந்த வகையில் முதலாவது செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம் ஒரு சுவிசேஷம் பைபிளில் இருக்குது. நித்தியம் இல்லாத சுவிசேஷம் ஒன்று இருக்குது. அப்போ நித்திய சுவிசேஷம்னா என்னவாக இருக்கும்? நம்ம எத்தனையோ சபைக்கு போய் எத்தனையோ சுவிசேஷம் கேட்டிருக்கிறோம். ஆனால் பைபிளில் நித்திய சுவிசேஷம் ஒன்று இருக்குது, எழுதியிருக்குது. அது என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம், நித்திய ஜீவ வார்த்தையில் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தலைமுறை தலைமுறையாக பின்பற்ற வேண்டும் என்கிற சொல்லப்பட்ட காரியங்கள் நித்தியமானது. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் நித்திய நித்தியமாக பின்பற்ற வேண்டிய பிரமாணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது சில இடங்களில். அது அழிவில்லாததுன்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. ஆனால் வசனங்கள் கொடுக்கப்படும் போது சொல்லப்பட்டிருக்கிறது தலைமுறை தலைமுறையாக. அப்படின்னா மொத்தம் 1000 தலைமுறையுடைய திட்டம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்புறம் நித்தியமாக பின்பற்ற வேண்டிய திட்டம்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது நித்திய ஜீவ வார்த்தைகளாக அதை நம்மளுக்கு கொடுக்குறார். இதில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம சுவிசேஷமாய் அதை பின்பற்ற வேண்டும். அப்படின்னா சுவிசேஷம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அது நற்செய்தி. சுவிசேஷம் அப்படின்னா புதிய செய்தின்னு அர்த்தம், நற்செய்தின்னு அர்த்தம். நான் அன்னைக்கு ரசிக்கப்பட்டாச்சு, அன்னைக்கே கேட்டாச்சு, நான் 2 தடவை வயல் பாஸ்டாச்சு, நான் 20 வருஷம் ஊழியம் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். ஆனாலும் அப்படி இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் புதியவைகளாக இருக்கிறது. இரவுக்கு இரவு அறிவி தெரிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அப்படி யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்போ இதை நித்திய சுவிசேஷத்தை பின்பற்றாமல் வேறு சில ஜனங்களும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் இருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஜனங்கன்னு கேட்டிங்கன்னா, நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். நீரூற்றுன்னு சொன்னால் எழுத்தின்படி நீரூற்று. அதே மாதிரி மனுஷன் துக்கப்பட்டு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தண்ணி கிடைக்காதான்னு சொல்லி அலைஞ்சி அலைஞ்சி வனாந்தரத்தில் நடக்கும்போது அவனுக்கு நீரூற்றை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையும் துன்பங்களை அனுபவித்து நம்மளுக்கு எங்கிருந்தாவது நல்ல செய்தி கிடைக்காதா, எங்கிருந்தாவது நம்மளுக்கு நல்ல ஆலோசனைகள் யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி ஏங்கி இருக்கிற சமயத்தில், அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கும் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். அது புறஜாதிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீரூற்றுன்னு சொன்னால் விசுவாசங்களை உருவாக்கினவர் அல்லது கொள்கைகளை உருவாக்கினவர், நம்பிக்கைகளை உருவாக்குகிறவர். அப்போ நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சதுனால இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம தேவனிடத்திலே போகிறோம். பைபிள் தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலம் வராமல் தங்களுடைய மனசாட்சியின் மூலம் நன்மையானவைகளை தேடி ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றாங்க. அதுதான் புறஜாதிகளுக்கு நம்மளுக்கு உண்டான வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லா கேட்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு பெற்றுக்கொள்கிறதில்லை. அவங்களுக்கு அது தெரியல. ஆனாலும் அவர்கள் மனசாட்சியிலே தேவனை ஆராதித்து தேவனை தேடி நன்மையான காரியங்களை நாடி ஓடி அவர்களுக்கு ஜீவ ஊற்று போல நீர் ஊற்று போல தேவனுடைய வசனங்கள் அவருடைய இருதயத்திலே அவர்களுக்கு வெளிப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆட்களும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். அப்படின்னா பிரஜாதிகளும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்ற நீங்களும் நித்தியமான வார்த்தைகளை கொண்டு தொழுது கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கு ஏன் ரெண்டு குரூப்புக்கும் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை அலட்சியப்படுத்தி வீணாய் போனதுனால புறஜாதிகளுக்கும் தேவனுடைய ரட்சிப்பு கடந்து போகிறது. அப்படின்னா இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிற இருட்டிலே இருக்கிற வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் சிநேகிக்கிறார். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கும்போது அவர்கள் அலட்சியம் பண்ணும்போது ரட்சிப்பு புறஜாதியாரை கடந்து வந்தது, அதே போல புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை அலட்சியம் செய்யும் போது அல்லது அனாவசியமாக நினைக்கும் பொழுது அல்லது தேவனுடைய ரட்சிப்புக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அது மீண்டும் புறஜாதிகளுக்கு அது கடந்து போகிறது. அப்போ அன்னைக்கு வந்து எப்படி புறஜாதியிலிருந்து கிறிஸ்தவர் ரட்சிப்பட்டார்களோ அதே மாதிரி இனியும் புறஜாதிகள் இருக்கிற அநேகர் கிறிஸ்தவர் என்கிற பெயரிலே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய நாமத்திலே தேவனுடைய வார்த்தை என்கிற பெயரிலே புறஜாதிகள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். அப்படி இந்த கடைசி நாட்களில் புறஜாதியர்கள் என்ன கூடாத திரளான கூட்டமாக தேவனுடைய சமூகத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படி பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கிற சமயத்தில் புறஜாதியுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. கிறிஸ்தவருடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்தவ மதத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, சுபாவ ஒளி மரத்தில் உன்னை காட்டு ஒளி மரத்துலேருந்து வெட்டி உன்னை ஒட்ட வச்சா, ஆனால் நீ சுபாவ ஒளி மரத்துக்கு விரோதமாக பெருமை பாராட்டி நீ இந்த மாதிரி போனதுனால கீழ்ப்படியாமல் போனதுனால நான் என்ன பண்ணுறேன், அந்த காட்டு ஒளி மரமாகி உன்னையே நான் வெட்டுறேன் அப்படின்னு ஆண்டவர் வெட்டிட்டார். வெட்டிட்டு திரும்பவும் அந்த இடத்துல சுவாபோடி மரமாகிய இஸ்ரவேலர்களை ஆண்டவர் ஒட்ட வைக்கிறார். ஆனாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாமல் இருக்கிற மற்ற புறஜாதிகளுக்கு தேவனுடைய ரட்சிப்பு மிக வேகமாக கடந்து போகிறது. அவர்கள் என்ன கூடாத திரளான ஜனங்களாக தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே வந்து சேர்கிறார்கள். வெளிப்படுத்தல் 14:8 போதும். பாபிலோன் மாநகரம் சகல அருவறுப்புகளுக்கும் தாய், மகா பாபிலோன் மாநகரம் அப்படிங்கிறதுனா தேவனுடைய வார்த்தையை பெற்று புறஜாதியிலிருந்து வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்று திரும்பவும் தங்களுடைய மத ஆச்சாரங்களோடு கலந்து ஒன்றுக்கொன்று இசைந்து வராமல் பிரிவினைகளோடும் மார்க்க பேதங்களோடும் தேவனை ஆராதிக்கிற கூட்டம்தான் பாபிலோன் மாநகரம். அப்படின்னா கானான் தேசத்தில் இருக்கிற 7 ஜாதிகளோடு உடன்படிக்கை செய்து கடைசி நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து நாங்கள் சொந்த போஜனம் சாப்பிட்டு சொந்த வஸ்திரம் உடுத்தி நாங்கள் இருப்போம், உன்னுடைய பெயர் எங்களுடைய நிந்தை நீங்கும்படி உன் பெயர் மட்டும் எங்களுடைய எங்கள் மேல் விளங்கட்டும். இதுதான் பாபிலோன் மாநகரம். பாபிலோன் மாநகரத்தில் 7 பெரிய ஜாதிகள், 7 பெரிய பாஷைகள் இருக்கிறது. ஆனால் ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாது. பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்ட இடம் பாபிலோன் கோபுரம். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இங்கே கிறிஸ்தவ சமுதாயத்தில் எல்லாரும் ஒரு கணக்கு போட்டு இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவேன்னு எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு பண்ணிகிட்டு இருந்ததுனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்குள்ளே தாறுமாறு ஆவிகளை அனுப்பிவிட்டார். அதனால தான் நீங்கள் கிறிஸ்தவ சபைகள் எப்படி பிரிஞ்சு இருக்குது. ஒருத்தன் பவுலை சேர்ந்தவனுங்கிறான், ஒருத்தன் அப்பல்லாவை சேர்ந்தவனுங்கிறான், நாங்கள் பேதுரு ஆலயத்தை சேர்ந்தவங்கிறா, லூக்க ஆலயத்தை சேர்ந்தவங்கிறா, சில சபைகளுக்கு பேர் சொல்ல தெரியாதனால அந்த பாஸ்டர் பேராக சொல்லி அந்த பாஸ்டர் சர்ச்சை சேர்ந்தவங்கிறாங்க. அப்படி வந்து இன்றைக்கு புரஜாதியிலிருந்து தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அந்த விட்டு வந்த புரஜாதியுடைய மார்க்கங்களை கலந்து ஆச்சாரங்களை கலந்து தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறபடியினால் ஒருத்தர் பேசுகிற பாஷை இன்னொருத்தருக்கு புரிய மாட்டேங்குது, ஒருத்தருடைய கலாச்சாரம் ஒருத்தருக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் பேரளவில் எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், ஆனால் இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஒரு புருஷன் ஏழு பேரை கல்யாணம் பண்ணியிருந்தானே, அந்த ஏழு ஸ்திரீகள் ஒற்றுமையாக இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க. எப்படியோ சண்டை போட்டுக்கிட்டு புருஷன் என்ன பண்ணுவான், அவன் வேலைக்கு போயிடுவான். என் பேரை வச்சு தெரியவே தெரியும் எனக்கு என்ன அதை பற்றி. அதனால் அவர் பேர் கெடுமா? கெடவே கெடாது. அவர் பூரண புருஷனாகிய கிறிஸ்து. அவர் பேரை சொல்லிட்டு நிறைய பேர் அலையிறாங்க. நிறைய பேர் அலைஞ்சு என்ன பண்ணாங்க, குடும்ப சண்டை தான் போட்டுக்குவாங்க. அப்படி குடும்ப சண்டை தான் இப்போ எல்லா சபையிலையும் நடக்குது. அப்படியாக அந்த பாபிலோன் மாநகர் என்ன பண்ணுது, அந்த விழுந்துருச்சு. அந்த மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாள். அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு கலப்படமான சாராயம், அப்படின்னா தேவனுடைய வார்த்தையோடு கலப்படம், புரஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகள் கலப்படம் செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். யாருக்கு வேதனை, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு அது? ஆமாம், கலப்படமான சாராயத்தை குடித்தவங்களுக்கு. கலப்படமான சாராயங்கிறது தேவனுடைய வார்த்தை கூட எது கலக்கினாலும் சரி அது ரொம்ப வளமையில் தான் மாறிடும். குளிச்சம்மாவும் அதே மாதிரி தான். அப்படி தேவனுடைய வார்த்தைகளோடு புரஜாதிகளுடைய ஆசிரிய முறை கலக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்குது, நல்லா போதையாகவும் இருக்குது. பிரசங்க கேட்கும்போது அந்த போதை வரலன்னா தீர்ந்துது, இந்த பாஸ்டருக்கு பேசவே தெரியல, பைபிள் வார்த்தையே பேசிகிட்டு இருக்காரு, இதையும் சொல்லணும் அதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய உலகத்தில் இருக்கிற உதாரணங்களை போட்டு பேசி 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 தேவனுடைய வார்த்தையினுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டார்கள், கிறிஸ்தவருடைய அடையாளத்தை தொலைத்து விட்டார்கள். நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொன்னால் நீ எந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க விக்கிரக ஆராதனை பின்பற்றுறாங்க, நாங்கள் நல்லவங்க அம்பாங்க, இப்படி தான் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. வச்சுக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சுப்பாங்க, ஆச்சுன்னு கேட்டால் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஆயுக்கிரிய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, பிள்ளைகளுக்கு வேண்டி மாற வேண்டியதாக போச்சு அப்படிப்பாங்க. தேவனுடைய வார்த்தையில் ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒரு கீழ்ப்படுதல் இல்லை. புரஜாதியுடைய ஆசரிப்பை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப போதை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த போதை இல்லைன்னா இருக்க முடியல. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அன்னைக்கு எப்படி தயவு தாட்சணி இல்லாமல் சுவாம ஒளி மரக்கிளையை வெட்டினாரோ அதே மாதிரி இன்னைக்கு பாபிலோன் மாநகரத்தை முழுவதும் தள்ளிட்டார். பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்ட இந்த ஜனத்தை ஆண்டவர் ஒரே முட்டாக தள்ளிட்டார். வெளிப்படுத்தல் 18:1-6 வரை.
பின்பு வேறொருக்கு மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அழிந்து அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருக்கும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவமும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூறும் அழிந்து அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் கொடுத்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கினால் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யமானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவருக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவருடைய பாவம் வானம் குறைந்தும் வெட்டினது. அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தால் அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள்.
போதும். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாபிலான் மாநகரம், ஆமா, விழுந்தது. ஏழு ஸ்திரீகளுடைய கொண்டாட்டம் விழுந்தது. அது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பேய்களுடைய குடியிருப்பு. பல சபைகளுக்கு போயிட்டு வந்தவங்களை தெரியும் சபைகளை என்னென்ன நடக்குதுன்னு. சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. எல்லா பொல்லாத ஆவியும் வாசம் பண்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ சபையில தான் வாசம் பண்ணுது. இன்னைக்கு வந்து எலுமிச்சம் பழத்தை உருட்டி தேவனுடைய வார்த்தையை சொல்கிறான், குழியை வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறானாமா. இன்னும் என்னென்னத்தை வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பான்னு தெரியாது. சகல அசுத்தாவியருடைய காவல் வீடு, காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பான சகலவித பறவைகளுடைய கூடுமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அசுத்தமான எல்லா பறவைகளும் சபைக்குள்ள தான் உட்காண்டிருக்குது. இந்த கலப்படத்தை பூமியின் ராஜாக்கள் அவங்களும் குடிக்கிறாங்க, ஜனங்களும் குடிக்கிறாங்க. குடிச்சு குடிச்சு போதையினால என்ன பண்றாங்க, நிறைய பேர் பெரிய பணக்காரனா மாறிட்டான். தேவனுடைய வார்த்தையோடு கலப்படம் செய்து பிரசங்கம் பண்ணினதுனால நிறைய வருமானம் வருது. வருமானம் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க ஆண்டவருடைய வார்த்தை, அவன் ஆண்டவர் அவங்கள தள்ளுறாரு, ஆண்டவர் அவங்கள நியாயத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. இப்படி ஒப்பு கொடுக்கும்போது பின்பு வேற ஒரு சத்தம், நாலாம் வசனம், வானத்தில் போதும். என் ஜனங்களே, அந்த என் ஜனங்களேன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆண்டவருக்கு இருக்குது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை பெற்ற ஜனங்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். ஆனா இன்னைக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. நிறைய பேர் அந்த ஏழு ஸ்திரீகளுடைய அந்த அசுத்த ஆவியினுடைய காவல் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வாதைகள் நேரிட போகுது, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு நேரிட போகுது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உண்மையாக தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால், நீங்கள் தேவனுடைய கனமாக இருந்தால், நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனே அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆனால் இன்னைக்கு நாங்கள் இந்த சபையிலிருந்து அந்த சபைக்கு போனோம், அந்த சபையிலிருந்து இந்த சபைக்கு போனோம்னு சொல்லிட்டு போயும் போயும் திரும்பியும் ஏதாவது ஒரு அந்த ஏழு ஸ்திரீகள் இருக்கிற ஏழு சபைகளில் தான் போய் உட்காந்துருக்காங்களோ ஒழிய, அந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து, அந்த கலப்படமான ஆசரிப்பு முறைகளிலிருந்து முழுவதுமாக வெளியே வரச்சனா வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா முழுவதுமாக வெளியே வந்தால் தேவனுடைய வார்த்தை புளிப்பில்லாத மாவாக இருக்கும். புளிப்பில்லாத மாவுக்கு சுவை இருக்காது, ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் சுவை இல்லாமல் இருக்கும், ஆனால் சரீரத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம். அப்படியாக இன்றைக்கு உண்மையான தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ஜனங்களே, என் ஜனங்களே, என்னுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்களே, என்னுடைய வார்த்தையின் உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற ஜனங்களே, நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் இருங்கள், அவள் மேடும் வாதையில் அகப்படாதிருங்கள், நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். இப்போ வந்த ஆச்சு, வரலனா ஞாயிற்று வரும்போது என்னதான் ஐயோ அம்மானு கத்துனாலும் அதுலேருந்து வெளியே வர முடியாது. அதனால தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே எப்படி இயேசு கிறிஸ்து வந்தப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த ஜனங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் தேவன் நியாய தீர்ப்பை நிறைவேற்றினார், அதே போல இரண்டாம் வருகையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்தவர்களுக்கு முதலாக வெளிப்படுகிறது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை அலட்சியம் செய்யும் போது மீண்டுமாக புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கடந்து போகிறது. அதனால இந்த ஏழு ஸ்திரீகள் இருக்கிற பாபிலோன் மாநகரத்தை தயவு தாட்சணை இல்லாமல் ஆண்டவர் நியாய தீர்ப்பை நிறைவேற்ற போகிறார். உண்மையான தேவனுடைய ஜனங்களாக இருந்தால் அவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய எல்லா விதமான ஆசரிப்பு முறைகளில் இருந்தும், சபை பாகுபாடுகளில் இருந்தும், பிரிவினைகளில் இருந்தும், மார்க்க பேதங்களில் இருந்தும், எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் உடனே வெளியே வர வேண்டும். பாபிலோன் மாநகரத்துக்கு மகா பெரிய நியாய தீர்ப்பு நேரிடப் போகிறது. ஆண்டவர் சொல்றார், அவளுடைய பாவம் மான பரியந்தம் எட்டினது, அந்த அளவுக்கு பாவம் போயிருக்கு. அதனால தேவன் நியாய தீர்ப்பு செய்ய நினைவு கூர்ந்தார். அதனால் நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையான தேவனுடைய வசனத்தை போதிக்காம கலப்படமான வார்த்தைகளை போதித்து உங்களை எந்த அளவுக்கு அறியாமையில் வச்சுருந்தாங்களோ, அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழியை காமிக்காம இவங்களாகவே சுயமான வழியிலேயே போயிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை உணர்ந்து அவள் கொடுத்தது போல நீங்கள் அவளுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை இரட்டிப்பாக கலந்து கொடுங்கள். அதனால் அவள் கலப்படம் பண்ண மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து தேவனுடைய வார்த்தைகள் பலவற்றை சேர்த்து அதை வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு செய்தியாக அறிவித்து அந்த பாபிலோன் மாநகரத்துக்கு நீங்கள் அறிவிங்க. அப்போ எப்படி வந்து இயேசு கிறிஸ்து முதலாம் வரியில் வந்தப்போ ரட்சிப்பு எப்படி அறிவிக்கப்பட்டதுன்னா, அந்த யூதர்களிலிருந்து ஆண்டவர் வெளியே எடுத்து தான் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்து அந்த ஜனங்களை கொண்டே யூதர்களுக்கு தேவன் ரட்சிப்பை அறிவித்தார். அதே மாதிரி இன்றைக்கு கடைசி நாட்களிலே கிறிஸ்தவர்களை தள்ளும் பொழுது அல்லது காட்டொழிவு மரமாகிய வெட்டும் போது அந்த காட்டொழிவு மரத்திலிருந்து சில ஆட்களை எடுத்து தான் தேவன் ரட்சிப்பை அநேக ஜனங்களுக்கு அறிவிக்கப் போகிறார். அதனால் நம்ம நியாய தீர்ப்புக்கு தப்பணுமா, உடனே வெளியே வரணும். அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பை கிறிஸ்தவங்களுக்கு அறிவிக்கணுமா, உடனே வெளியே வந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து தியானிப்போம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்க முடியும். அதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு மிக உக்கிரமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 14:9-13 வரை. போதும், இப்போ ரெண்டு தூதனுடைய சத்தம் கேட்டாச்சு, இப்போ மூன்றாவது தூதன் வந்துட்டான். என்ன சொல்றான், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி நெற்றியிலேயாவது கையிலேயாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினிக்கு ஆளாவான். எல்லாரும் நீ சொல்றாங்க, பான் கார்டு வந்துருச்சு, ஆதார் கார்டு வந்துருச்சு, இந்த கார்டு வந்துருச்சு, இந்த நம்பர் போட்டாச்சு, கம்ப்யூட்டரில் நம்பர் போட்டாச்சு, பேங்க்ல ஐடி வந்துருச்சு, இதெல்லாம் இதுதான் 666, இதுதான் முத்திரை அப்படின்னு கிறிஸ்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முத்திரையே அல்ல, மிருகத்தின் முத்திரை. மிருகம் சொன்னா அந்தி கிறிஸ்து, மிருகம் சொன்னா அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவனுடைய சொரூபத்தை வணங்கி அந்தி கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை தங்களுடைய அறிவிலும் அந்தி கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை தங்கள் கையிலும் கிரியிலும் பின்பற்றுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். அந்தி கிறிஸ்தனுடைய விசுவாசம் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, அற்புத அடையாளங்களை தேடி போகிறவர்கள், குறி சொல்வதை நாடி ஓடுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்காம கண்டடங்களுக்கு ஓடுறவங்க. இங்கே அது அதிசயம் நடக்குது, அங்கே அற்புதம் நடக்குது, அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு ஓடி நடக்கிறவங்க எல்லாருமே இந்த மிருகத்தினுடைய ஆட்கள், கள்ள தீர்க்க தரிசனுடைய ஆட்கள். தேவனுடைய வார்த்தை எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் எங்கேயும் ஓடி தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க முடியாதபடி ஆண்டவர் ரொம்ப எளிமையான முறையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தெரியணும்னா சிங்கப்பூருக்கு தான் போகணும், தேவனுடைய வார்த்தை தெரியணும்னா மெட்ராஸுக்கு தான் வரணும், தேவனுடைய வார்த்தை தெரியணும்னா அந்த மலைக்கு தான் போகணும் அப்படின்னு ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார், தேவனுடைய மகிமை எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை தேடி நாடி ஓடி எங்கேயும் ஓட வேண்டாம். நீ பரலோகத்துக்கு ஏறவும் வேண்டாம், பாதாளத்துக்கு இறங்கவும் வேண்டாம். அது உன்னுடைய வாழ்க்கையும் இருதயத்துக்கும் சமீபமாயிருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் சிந்திச்சு தியானிச்சானா போதும், அவன் தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு மிகவும் சமீபமாயிருக்கிறது. வாசிக்கிறாங்க, கேட்குறாங்க, ஆனால் ஒரு நாளும் சிந்திக்கிறது இல்லை, அந்த பழக்கம் இல்லை. சிந்திக்காதனால என்னாச்சு? தேவனுடைய வார்த்தையை தேடி தேடி இங்கே கேட்கறதுக்கு மட்டும் போகிறதுனால இங்கேருந்து எங்கே போகலாம், திருமல வாயில் போகலாம், இங்கேருந்து சிங்கப்பூர் போகலாம், அல்லது இங்கேருந்து நாலுமாவடிக்கு போகலாம், இங்கேருந்து அந்த தோட்டத்துக்கு போகலாம், இந்த தோட்டத்துக்கு போகலாம், அந்த ஐக்கியத்துக்கு போகலாம். ஏன்னா நீ சிந்திச்சீன்னா நீ எங்கேயும் ஓடணும்னு அவசியம் இல்லை. நீ என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றினால் நீ அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்காதனால என்னாச்சு? நீ அலைஞ்சு திரியிற. காயின் தேவனுக்கு பிரியமில்லாத பலியை செலுத்தினான், ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எனக்கு அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு, உனக்கு இன்னும் நல்ல பலி செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆலோசனை சொல்றாரு. அது அவன் கேட்கறக்கு மனசில்ல, அது பிடிவானமா இருந்தான். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ அலைஞ்சு நட. காயின் எங்கெங்கே அலைவானா எங்கெங்கே பலிபீடம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் அலைவான். அதான் காயினுடைய அலைச்சல். பலி செலுத்துகிற எல்லா இடங்களையும் காயின் இருப்பான். ஆனால் பலிபீடத்துக்கிட்ட நெருங்கினானா அவனுக்கு ஞாயிற்றுப்பு. பலிபீடத்துக்கிட்ட நெருங்காமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பான், அலைஞ்சு திரியிறான் அன்னைக்கு. அப்போது தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய முத்திரை நெற்றியில் மட்டும்தான், ஆனால் மிருகத்தினுடைய முத்திரை நெத்திலையும் இருக்கும் கையிலையும் இருக்கும். அப்படின்னா அறிவில் இருக்கும் செயலையும் அவன் காமிப்பான். இதுதான் உண்மை, இதுதான் சரி, அதுதான் சரிட்டு செயலையும் வந்து மற்றவர்களுக்கு காமிப்பான். அப்படின்னா மற்றவர்களை வந்து குடூரமாக தண்டிக்கிறதுக்கு தயங்க மாட்டான். இதுதான் உண்மை, அதுதான் உண்மைன்ட்டு அவன் வந்து தன்னுடைய செயலையும் அதை நடைமுறைப்படுத்தி காமிப்பான். இப்படி இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு மிக கொடூரமாக வந்து இறங்குகிறது. 11 வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 14:11. இளைப்பாறுதல் இல்லாது என்முகம் மிருதுவாயும் லகுவாயும் இருக்கிறது, உங்கள் பாரத்தை என்மேல் வைத்து என்னிடத்தில் கற்றுக்கொண்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றார், இளைப்பாறுதல் கொடுக்கறதற்கு ஒரே ஒரு இடம் இருக்குது, அது இயேசு கிறிஸ்துவனுடைய வாயின் வார்த்தைகள் தான். அங்கே ஒரு இடத்துல தான் இளைப்பாறுதல் இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை விட்டுட்டு மனசுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சிற்றின்பங்களை நாடி தேடி போனான, அற்புதம் நல்லா இருக்குது, அடையாளம் நல்லா இருக்குது, தீர்க்கு தரிசனம் நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போனானா அவனுக்கு என்னன்னா இரவும் பகலும் இழைப்பாறுதல் இல்லாது, ராத்திரியும் பகலும் இழைப்பாறுதல் இல்லை. பாருங்க எப்பேற்பட்ட குடும்பம் பாருங்க. தேவனுடைய வார்த்தை இரவும் இழைப்பாறுதல் இருக்கும், பகலும் இழைப்பாறுதல் இருக்கும். நீ நித்திரை பண்ணினா உன் நித்திரை இன்பமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இவங்களுக்கு நித்திரை இன்பமாக இருக்குமா? ஒன்றும் இருக்காது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு முழு சமாதானத்தையும் இழைப்பாறுதலையும் கொடுக்கக்கூடியது. அப்போ தேவனுடைய வார்த்தையை விட்டு மீறி போன அற்புதங்கள அடையாளங்களையும் அல்லது அழிஞ்சு போகிற காரியங்களையும் பூமிக்குரிய காரியங்களை நாடி தேடி போனபடியினால் ஆண்டவருடைய ரட்சிப்பினால் கிடைக்கிற சமாதானத்தை எடுத்து போடுவார். சமாதானத்தை எடுத்து போட்டாச்சுன்னா அப்புறம் அவனுக்கு ரெஸ்டே இல்லை, அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். அந்த அலையிறவங்களை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் தேவனுடைய சமாதானம் இவங்கிட்ட இல்லை அப்படின்னு. வேற எதை பார்த்து கண்டுபிடிக்க வேண்டாம். ஒரு கிறிஸ்தவன் தேவனை ஆராதிக்காம அலையிறான்னு சொன்னா அவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பின் சமாதானம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு எத்தனை வாழ்நாள் எத்தனை நாள் இருந்தாலும் பத்தாது. தேவன் அந்த ரட்சிப்பை கொடுத்ததற்கு நன்றி சொல்லுவதற்கு எத்தனை நாட்கள் இருந்தாலும் பத்தாது. அந்த அளவுக்கு உண்டான ரட்சிப்பை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா பிதாவின் வலது பக்க சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய பாக்கியத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இன்றைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை காலின் கீழ் போட்டு மிதக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி வந்து இருக்கும்போது அவர்களுக்கு இழைப்பாறுதல் இல்லாது, இழைப்பாறுதல் இல்லைன்னா என்ன ஆகும், அலைஞ்சு நடக்க வேண்டியதுதான் வரும். அதனால் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் ரெஸ்டே இல்லை, 24 மணி நேரம் வேலை தான் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்களை பின்தொடர்கிறது. 12 வசனம், கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலையும் காத்து கொண்டால் உனக்கு இழைப்பாறுதல் இருக்குது. அப்படி இல்லைனா நீ பொறுமை இல்லாம நீ அலைய வேண்டியது வரும். அப்ப தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் பின்பற்றும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு பொறுமை வருது. நான் சம்பாதிச்சது போதும், ஆண்டவர் நீ ஆசீர்வதிச்சது போதும். ஒரு கால் இருக்கிறவனை பார்த்துட்டு நாம் என்ன நினைப்போம், ஆண்டவர் எனக்கு ரெண்டு காலை கொடுத்ததுக்காக சோத்திரம், போது ஆண்டவர் எனக்கு இந்த அளவுக்கு நன்மை செஞ்சு அவனை விட நான் நல்லா இருக்கிறேன். அப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பழக்கம். அப்போ ஒருத்தன் ஒரு காலில் இருந்துட்டு போகும்போது ரெண்டு காலம் இல்லாத பார்க்கும்போது, ஆண்டவர் அவனுக்கு ரெண்டு காலம் இல்லை எனக்கு ஒரு காலாவது கொடுத்தீரு அதுக்காக சோத்திரம். அப்போ அந்த பொறுமை தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற அந்த சமாதானம் சந்தோஷம் வரும் பொழுது, ஆண்டவர் துதிக்கும் பொழுது பொறுமை தானாக வரும். இல்லாட்டின்னா என்னாகும், பரிசுத்தவான்களுக்கு பொறுமையே இருக்காது. காத்து கொள்ளுகிறவளமாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை பாருங்க, கரெக்டாக பரிசுத்தவானுடைய பொறுமைன்னு போட்டிருக்குது. ஆமாம், பரிசுத்தவானுடைய பொறுமை இல்லைன்னா அவன் அலைய வேண்டியது வரும். அதனால பாபிலோன் மாநகரம் தள்ளப்படுகிறது. தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இந்த அற்புத அடையாளங்களை தேடி நாடி ஓடுகிறவர்களுக்கு இணைப்பார்கள் இல்லாது கற்பனை விசுவாசி காத்து கொண்டால் பரிசுத்தவானுடைய பொறுமை என்னங்கிறது அதில் தெரியும். அப்படி பொறுமை இல்லைன்னா அலைய வேண்டியது வரும். 13 வசனம், இந்த வார்த்தையில கேட்டுட்டு கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். எப்படி, எழுத்தின்படி சாகிறவங்களா ஆவியின்படி சாகிறவங்களா? ஆவியின்படி சாகிறவங்க. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவ சரீரங்களை அல்லது பாவங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள். ஒரு தடவை நான் மறிச்சேன், ஆனா அந்த மரணம் பாவ மனுஷன் திரும்பி உயிராட வந்துட்டான். இப்ப திரும்பவும் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. அப்ப திரும்பவும் தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது திரும்பவும் இந்த வார்த்தையில கேட்டு மனம் திரும்பி தங்களுடைய பாவத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு மறிக்கிறவர்களா இருந்தால் அவர்கள் பாக்கிவான்கள். அப்ப இதை வந்து இன்னைக்கு அநேக புரஜாதிகள் தான் ஏற்றுக்கொள்வாங்க. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சிலர் தான் வருவாங்க, ஆனா அநேக புரஜாதிகள் கர்த்தருக்குள் மறிப்பார்கள். அப்படின்னா மனம் திரும்புவாங்க, மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, ஆண்டவருக்குள்ள பெருமையா இருப்பாங்க, எனக்கு எல்லாம் இருக்குது ஆனா சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்றும் ஆண்டவருடைய ஊழியக்காரங்கென்றும் எல்லாத்தையும் வந்து செலவழிச்சிருவாங்க. இதெல்லாம் இருந்து எனக்கு என்ன பயன்? ஆனா கிறிஸ்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, தலைமுறை தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும். எது அதை பொருளை வாங்குறோமோ அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி போய் ஒரு கடையில் போய் நினச்சா எப்படி இருக்கும், நடக்கும்போது இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குன்னுட்டு அதெல்லாம் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும்னு சொல்லி ஒருத்தன் நினச்சாங்க. நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், எதை தொட்டாலும் பொண்ணாகணும்னு, பேராசை பிடிச்சவன் டேபிளை தொட்டால் பொண்ணாகிடுச்சு, நாற்காலி தொட்டால் பொண்ணாயிடுச்சு, கிளாஸை தொட்டால் பொண்ணாயிடுச்சு, தண்ணி குடிக்கிறது கெடுத்தா அந்த தண்ணியும் பொண்ணாயிடுச்சு பொண்ணாயிடுச்சு. கடைசியில் அவன் தங்கச்சியை தொட்டால் அதுவும் பொண்ணாயிடுச்சு. அப்போ கடவுள்கிட்ட என்ன பண்ணாமா, ஐயோ கடவுள் எனக்கு வேண்டாம், தொட்டதெல்லாம் பொண்ணாகிற வர எனக்கு வேண்டாம், அதனால் நான் எப்போ இருக்கிற மாதிரியும் இருக்கு. அதனால் நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரியும் இருக்கு, நம்ம வழி தகுந்தபடி உபயோகிச்சா எல்லாம் நம்மளுக்கு நல்லது. அதனால் புறஜாதிகள் அநேகர் தங்களுடைய செல்வங்களை ஆண்டவருக்காக செலவு பண்ணுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலைமுறை தலைமுறையை சேர்ப்பாங்க. ஆனால் இந்த ஒரு தலைமுறைக்கு அப்புறம் தேவனுடைய நியாய தீர்ப்பு தான், இந்த தலைமுறையிலும் நியாய தீர்ப்பு தான். அதனால் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, இருக்கிறவர்கள் இல்லாத போலவும் வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்கள் அனுபவிக்காத போலவும் இருந்து நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு நேராக பழைய மாதிரி வந்துடுச்சு நினப்பு, சொத்து சேர்க்கலாம் பேராசை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு நியாயப்பிரமாணத்தில், இச்சியாவது இருப்பாயாக, பிறனுடைய எருதியாவது கழுதியாவது இச்சியாவது இருப்பாயாக, பிறனுக்குண்டான ஒன்றையும் இச்சியாவது இருப்பாயாக. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போனதுனால இந்த பூமிக்குரிய காரியத்தில் விழுந்துட்டாங்க. ஆனால் புறஜாதிகள் கர்த்தருக்குள் மறித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்பொழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பாடுவார்கள். இழைப்பாடுகள் எதுனால இல்லை, அதோட காரணம். ரெண்டாவது, இப்போ நம்ம டிராவல் பண்ணி போகிறோம் நீங்களே, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நிறைய பொருள்கள் தூக்கிட்டு போனோம் நீங்களே, இது எடுத்தோமா, ஆமாம் இது எடுத்தோமா, அதை எடுக்கலையா, அதை எடுத்தோமா, இதை எடுக்கலையா, அப்படியா, இதுதான் காணாமல் போயிடுச்சா, என்ன ஏதுன்னு இறக்கி வீட்டுக்குண்டு சேர்த்ததுக்குள்ளே படாத பாடுபட்டுருவோம். ஆனால் அதே இது ரொம்ப எளிமையான பொருள்கள் எடுத்துகிட்டு போனோம் நீங்களே, நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் நிறையா சொத்து சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா, அது என்னாச்சும் தெரியல, அது என்னாச்சுன்னு தெரியல, இது என்னாச்சுன்னு தெரியல, அந்த இடம் அது என்னாச்சுன்னு தெரியல, அங்கே என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல, அதுக்கு வாடகை வந்துச்சா கொடுத்தானா என்னன்னு தெரியல. இது நினச்சி 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 மனுஷனுக்கு ரொம்ப தொந்தரவாகி போயிடும். எதுவுமே இல்லாதவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்பமாக திருடான் எப்போ வருவான் என்னப்போ, அது வந்தால் வந்துட்டு போகிறான், நம்மளுக்கு என்ன அதை பற்றி கவலை அப்படின்னு சொல்லி தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இழைப்பாடுவார்கள். ஆனால் தேவனுடைய உடன்படிக்கையை மீறி நடக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரயாசம்தான், ஆ பத்தாவது 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 ஓடி 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 இழைப்பாடுகளே இல்லாமல் போச்சு. அதனால் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூடப்போம், ஆவியானவரும் ஆண் என்று திருவுளம் பெற்றுகிறார். அப்படின்னா தேவனுடைய ஆவி யார் யார்கிட்ட இருக்கிறோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நீ சொல்கிற செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு ஆண்டவர் ஆமைன்னு சொல்லுவார். மற்றவங்களுக்கு ஆண் சொல்ல மாட்டார், ஆண் சொன்னாச்சுன்னா போதும் சொன்னால் நின்றுடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆண்டவர் போதும் அப்படின்னு சொல்லிட்டார்னா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையே இருக்காது. வயிறு நம்பிருச்சு போதும்னு சொல்லியாச்சுன்னா என்ன சாப்பாடு கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் வயிறு ரொம்பிட்டும் கண்ணு ரொம்பலை அப்படின்னா கேட்டால் வா தா தான் சாப்பிட்டா என்னாகும், சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு தான் பிரச்சனை, அது அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். ஆமாம், ஒன்றா வாந்தி எடுப்பாங்க இல்லாட்டினா லூஸ் மோஷன் ஆயிரும், இல்லைன்னா ஒன்று பாரு நடக்க முடியாது, ஏதோ ஒன்று பிரச்சனை ஆகும். ஆமாம், ஆனால் அளவாக சாப்பிட்டுக்கிட்டா எல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால் எந்த பிரயாசம் வேண்டான்னா அளவாக சாப்பாடு, அதே மாதிரி வீட்டில் அளவான பொருள் அளவாக எல்லாமே இருந்தால் போதும். மத்திய அரசில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒன்றுமே இருக்காது, மத்திய அரசாங்கத்தில் வேலை செஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தவங்களுக்கு தெரியும், ஒன்றுமே இருக்காது, எளிமையான மரம் தான் இருக்குது, டேபிள் சேர்லாம் இருக்காது, தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு பெட்டி இருக்கும், ஆளுக்கு ஒரு பெட்டி இருக்கும், புருஷனுக்கும் மனைவிக்கு ஒரு பெட்டி இருக்கும், பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெட்டி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இருக்காது. எது வேணுமோ அதை கடையில் போய் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அத்துக்கு போட்டுருவாங்க அவ்வளோதான். ஏன்னா எப்போ டிரான்ஸ்ஃபர் வருதுன்னு தெரியாது, அப்போது எல்லாத்தையும் லாரி கட்டி தூக்கி போக முடியுமா, மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி ட்ரான்ஸ்ஃபர். ஆளுக்கு ஒரு பெட்டி எடுப்பாங்க, டாட்டா பை பைன்னு போயிட்டே இருப்பாங்க. இந்த மத்திய அரசில் வேலை செய்கிறவனே இப்படி இருக்கானா? அகிலாண்டத்தை உருவாக்குறவனுடைய அரசில், தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிறவங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்குன்னு பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், தேவையான பொருள் எடுத்துகிட்டு வர சொன்னார். இவன் என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து கண்ணுக்குட்டி செய்கிறதுக்கு வேணுங்கிற எல்லா பொருளையும் தூக்கிட்டு வந்தான். அதான் வர வழியில் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் விட்டு போட்டு வந்திருந்தால் இந்த பிரச்சனை வழியில் கண்ணுக்குட்டி வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்படி தேவையில்லாத பொருட்களை தூக்கிட்டு அலைஞ்சா சமய சந்தர்ப்பம் வந்ததுன்னா தேவையில்லாத காரியங்களை செய்கிறதுக்கு உடனே ஏறுதல் வரும். அதனால் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாக்கள்லாம் எருசலேமை பிடிச்சாங்கன்னா அந்த எல்லா விக்கிரகங்களையும் உடச்சி அந்த கெதரோன் பள்ளத்தாக்களை கொண்டு போய் போட்டுருவாங்க. அங்கே போட்டாச்சுன்னு எடுக்கவே முடியாது. அப்படின்னா நயாகரா நீர்வீழ்ச்சியில் போட்ட மாதிரி எடுக்க எந்த காரணத்தை கொண்டு எடுக்க முடியாது. அந்த மாதிரி எருசலேமில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது, கெதரோன் பள்ளத்தாக்கு, அங்கே ஆறு போகிற இடம். அந்த மாதிரி நாம் ரசிக்கப்படும்போது எல்லா பாவத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டணும். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார். அந்த அளவுக்கு போட்டணும். அது கூடவே வச்சுட்டு இருந்தா சிறு பிள்ளையை இலக்காரமாக சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டேன்னா முடிவிலே அவன் புத்திரனாக பாராட்டுவான். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன சிற்றின்பங்களை இலக்காரமாக விட்டுட்டா என்னாகும், வளர்ந்து வளர்ந்து வர வர அவன் வந்து நான் தான் சொத்துக்கு அவகாசின்னு நம்மகிட்ட உரிமை கொண்டாடுவான். ஆ, இந்த சொத்தில் எனக்கும் பங்கு இருக்குதும்பா. அந்த மாதிரி பொய் திருடு சின்ன சின்ன சிற்றின்பங்கள் சின்ன வயசுலேயே அடித்து அதை வளர்க்க சரி பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை, நான் வயசு ஆகும்போது அந்த சிற்றின்பம் தான் நம்மளை ஆளும், அல்லது நம்ம சொத்தில் அவன் பாகம் கேட்பான், நம்ம கொடுக்க வேண்டியது வரும். இன்றைக்கி நிறைய பேர் சின்ன பையன்தான் சின்ன பையன் இலக்காரமாக வளர்த்தி செல்லம் கொடுத்து வளர்த்தி வளர்த்தி ஒவ்வொரு சின்ன பொய்யும் சிற்றின்பங்களையும் வளர்த்தி வளர்த்தி இப்போ முடிவில் என்ன பண்ணுறான், அவன் எஜமான் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கிறான். என்ன பண்ணுறது இப்போ, சின்னருந்து இலக்காரமாக விட்டாச்சு, கவனிக்காமல் விட்டாச்சு, அவன் நம்மளே ஆடுறானு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் திருடு போய் சின்னதாக இருக்கும்போதே விட்டுட்டா நல்லது. அதனால் ஆண்டவர் ஆம் சொல்கிறது யாருக்கு சொல்லுவார்னா, தேவனுடைய வார்த்தையில் சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு, மகனே இது போதும், மகனே இது போதும், உன்னுடைய சோதனையிலே என் பலன் உனக்கு பரிபூர்ணமாய் விளங்கும். கஷ்டம் துன்பம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், போதும், என்னுடைய பலன் உனக்கு பரிபூர்ணமாய் விளங்கும். அப்போஸ்தலன் பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, பல தடவை தன்னுடைய குறைக்காக விண்ணப்பம் பண்ணுறாரு, ஆனாலும் எனக்கு கிருபை போதும்னு சொல்லிட்டாரு. ஆண்டவருடைய கிருபை போதுங்கன்னா இன்றைக்கி யாரும் திருப்தி அடைகிறது இல்லை. அவனை மாதிரி ஆகணும், இவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சா, அவனை ஆண்டவர் வேற நியாய திருப்பு வச்சிருக்காரு, இவனை வேற நியாய திருப்பு வச்சிருக்காரு, உன்னை நான் அப்படி வைக்கல அப்படின்னு என்னாலும் கேட்கறக்கு மனசு இல்லை. அதனால ஆண்டவருடைய கிருபை போதும்னு சொல்லும்போது ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்போது அது அமைதியாக இருந்தோம்னா நல்லது, அமைதியாக இல்லைன்னா அது எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய நியாய திருப்பு நம்மளை பின்தொடரும். வெளிப்படுத்தல் 13:16 மூணு பேருடைய வாயிலிருந்து மூன்று தவளைகளுக்கொப்பான அசுத்தாவிகள் புறப்படுகிறது. மூன்று பேர் யாருன்னா, மிருகம் அப்படின்னா சாத்தான், இல்லை மிருகம் இல்லை, வலு சர்ப்பம்னா சாத்தான், மிருகம்னா அந்தி கிறிஸ்து, அப்புறம் கள்ளத்தீர்க்கதரிசி. இந்த மூணு பேருடைய வாயிலிருந்து மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வருது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அசுத்தாவின்னு தெரியும். தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு அசுத்தாவின் தெரியும். தேவனுடைய உடன்படிக்கையில் இல்லாதவங்களுக்கு அது நல்லா ஆகி மாதிரி தெரியும். ஏன்னா அற்புதங்களை செய்த, அதனால் நிறைய பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்கும். அவைகளை அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை செஞ்சோம், அடையாளங்களை செஞ்சோம், எங்களை தெரியலையான்னு சொல்லும்போது அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்று போகலான்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அற்புத அடையாளமாக இதில் நடந்தது இந்த அசுத்தாவிகளினால் நடந்தது. அதனால் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க தேவன் தான் இந்த அற்புதங்களை செஞ்சுருக்காருன்ட்டு. இல்லை, அது தெரியல, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கலை, தியானிக்கலை. அற்புதம் நடந்தாச்சுன்னா உடனே பின்னால் ஓடிடுறதா? தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா, நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டாமா? அற்புத அடையாளம் தான் நம்மளுக்கு சோறுபடுதா? ஆனால் ஜனம் கூட்டம் கூட்டமாக ஓடும். இப்படி ஓடும்போது என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாகமாய் நடவாதபடி இழுத்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கிவான். தன்னுடைய நீதியின் கிரியைகள் எங்க இருக்குங்கிறத ஆண்டவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூன்று அசுத்தாவிகளை விட்டுட்டார். இவன் ஓடனானா இவன் வஸ்திரம் போச்சாங்க, இவனுடைய நீதியின் கிரியைகள் போச்சு போச்சு. அப்போ அடையாளங்களை தேடி, சுற்றின்பங்களை தேடி, கள்ளத்திற்கு தரிசனங்களை தேடி, அங்க நல்லா இருக்குது, இங்க நல்லா இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை விட்டு ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஓடினானா அவன் வஸ்திரம் அவனை விட்டு போயிடுச்சு. அப்போ இவன் மூணு வந்து விலகி இருந்தாதான் தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ள முடியும். தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான், தன்னுடைய நீதியின் கிரியைகளை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப அற்புத அடையாளம் தீர்க்க தரிசனம் அப்படி இப்படின்னு ஓடினானா அவனுடைய நீதியின் கிரியைகள் போச்சு, அவனுக்கு வஸ்திரம் இல்லை, அவன் நிர்வாணம் எல்லாத்துக்கு முன்பாக தெரியும். அப்படின்னா தீர்க்க தரிசனத்துக்கு ஓடுறாங்க பார், கள்ளத்திற்கு தரிசனத்துக்கு ஓடுறாங்க பார், அற்புதத்துக்கு ஓடுறாங்க பார், அதிசயங்களுக்கு ஓடுறாங்க பார், அப்படிங்கிற இது வந்து ஒரு பேச்சாக அடிபட்டுரும். அப்போ உண்மையாக தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிக்கிறவங்களுக்கு அதை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஏன் அவங்க ஓடுறாங்க? அவங்களுக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் குறி சொல்கிற இடத்துக்கு நாடி தேடி ஓடுறாங்க? அது அவங்களுக்கு நல்லது செய்யுது. அப்படி சிலவங்களுக்கு நல்லாவியாக வெளிப்படுகிறது, சிலவங்களுக்கு அசுத்தாவியாக வெளிப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு அது அசுத்தாவி, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறவர்களுக்கு அது நல்ல ஆவி. அதனால் நல்ல ஆவி கெட்ட ஆவின்னு யார் முடிவு பண்ணுறதுன்னா அவங்கவுங்க தான் முடிவு பண்ணுறது. அதனால் சில சிற்றின்பங்கள் நல்லா இருக்கும், சில சிற்றின்பங்கள் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அப்போ மற்றவங்க நினச்சிக்கோ இவங்களுக்கு அறிவு இல்லைன்ட்டு, இவன் நினச்சிக்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல, ஆளை பார்த்தா ஆமாம் ஆளை பாரு, 20, 25, 30 வயசு இருக்குது, ஆனால் இன்னும் 5 வயசு 10 வயசு மாதிரி விளையாண்டுருக்காங்கன்னு மற்றவனெல்லாம் சொல்லுவான். வெளிப்படுத்தல் 14:14 போதும். இது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா மனுஷகுமாரன், நேரடியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு செய்ய அவர் இறங்குகிறார். இறங்கி கையில் அருவாளை வச்சிருக்கார். இதுக்கு தேவனுடைய ஜனங்களை பிரித்தெடுப்பதற்காக. வெளிப்படுத்தல் 14:15-16 வாசிப்போம். போதும். தேவனுடைய வார்த்தையை கை கொள்றவங்களை ஆண்டவர் சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நேரம் மேகத்தில் இறங்கி வர்றாரு, அருவாளை நீட்டுறாரு. நீட்டுனா என்ன ஆகும்? உடனே தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுறாங்க. ரத்த சாட்சியாக மறித்தோம் அல்லது நேரடியாக உடலோடு எடுக்கப்பட்டோம், நேரம் பரலோகத்துக்கு போயிடுறாங்க. அப்படி அடையாளம் தெரிஞ்சாச்சுன்னா போதும், உடனே தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து சேர்கிறார்கள். மத்தேயு 13:24-30 30
வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணி ஏழு அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்கார அவனத்தில் வந்து, ஆண்டவனே, நீ உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அது செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடிக்க போட உங்கள் சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுக்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுத்திகரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள்,
அப்போ தேவன் அருவாளை நீட்டும் போது என்ன கேட்டீங்கன்னா, கடைசியா கதிர்களை தான் அறுக்கிறார். இந்த கதிர்களை அறுக்கிறதுக்கு முன்னால என்ன பண்றாருன்னா, களைகளை வந்து பிடுங்குறாரு. அப்போ ஆண்டவர் வசனத்தை விதைக்கிறாரு, உடனே களைகள் வந்துருச்சு. உடனே ஜனங்களாம் வந்து சொல்றாங்க, நித்திரை பண்ணும்போது சாத்தா வந்து விதைச்சிட்டு போயிட்டான்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இப்ப பிடுங்காத, ரெண்டு வளரட்டும், கடைசி வரைக்கும் வளரட்டும். அப்போதான் இது கனி கொடுக்குதா கனி கொடுக்கலையாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கனி கொடுக்காமல் இருக்கிற சமயத்தில் ரெண்டுமே பச்சையாக இருக்கும், எது நெல் எது களைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கனி கொடுக்குற காலம் வந்தோம்னா களையாக இருந்தால் கனி கொடுக்காது, பயிராக இருந்தால் கண்டிப்பாக கனி கொடுக்கும். அப்போ கடைசியில் அறுக்க போகிற சமயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல களையில் பிடுங்குங்கிறாரு. எல்லாத்தையும் பிடுங்கிறது தான், ஆனால் முதல்ல களையில் மட்டும் பிடிக்கிருங்க. இப்படி கனி கொடுக்காதவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்று இதுவரைக்கும் எந்த கனியும் கொடுக்காம இந்த நிலத்திலிருந்து உரத்தையும் தண்ணியும் சாப்பிட்டு எல்லாத்துக்கு முன்பாக நானும் நல்ல பயிர் கனி கொடுக்குற ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டுட்டு இருந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கனி கொடுக்காத ஜனங்களை முதல்ல பிடுங்குறாரு. பிடுங்கி எடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த கோதுமையை களஞ்சியத்தில் ஆண்டவர் சேர்க்குறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து இருக்கிற ஜனங்களில் எல்லா ஜனங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கனி கொடுக்குறவர்களை ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார், கனி கொடுக்காதவங்கள தேவதூதர்கள் வந்து அவங்கள அப்புறப்படுத்துவாங்க. அதனால் தேவதூதர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். கனி கொடுக்காதவங்கள ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்து அந்த நல்ல ஜனங்களிலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 14:17 ஆ போதும், அதுக்கடுத்து 18-20 அதிகாரம் உள்ள அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதர் ஆலயத்திலிருந்தும் தேவனுடைய பலிபீடத்திலிருந்தும் தூதம் வந்தாச்சுன்னா உடனே தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்குது. அப்போ இந்த நியாய தீர்ப்புக்கெல்லாம் தப்பிக்கணும்னா உடனே பாபிலோன் மாநகரத்தை விட்டு வெளியே வரணும். வரலினா இது எல்லாருக்கும் வர நியாய தீர்ப்பு நம்மளுக்கு வரும். அதனால் தேவனுடைய ஆலயத்திலிருந்து 7 நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிற தூதர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். நம்ம நித்திய ஜீவ வார்த்தைகளை பெற்றிருக்கிறவர்கள் தேவ ஜனங்களை ஆண்டவர் என்ன சொல்றார், என் ஜனங்களே பேர் சொல்லி கூப்பிடுறாரு, என் ஜனங்களே நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளுக்கு நான் நியாய தீர்ப்பு கொடுக்க போறேன். அதனால அந்த வாதையில் ஆகப்படாமல் இருக்கும்படி நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்ப கிறிஸ்தவ சமுதாயத்தை விட்டு, கிறிஸ்தவ மதத்தினுடைய ஆசரிப்பு முறைகளை விட்டு, கிறிஸ்தவ மதத்தினுடைய புளிச்சமாவினுடைய மனுஷனுடைய கற்பனைகளாகிய எல்லா கல்லாபதேசங்களை விட்டு, அப்புறம் குறி சொல்றத கேட்கற கூடாம, கள்ளத்திற்கு தரிசனம் கேட்கற கூடாம, அற்புதங்களை அடையாளங்களை நாடி தேடி ஓடாம, தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அப்படி மனம் போன போக்கில் யாராவது போனாங்கன்னா அதுக்குண்டான பலனை அவர்களே அனுபவித்துக் கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுங்கிறாரு. அந்த வார்த்தைக்கு புரியாம, இல்லை இல்லை நான் இதையும் வாங்குவேன், அப்புறம் வாங்குவேன், இப்புறம் வாங்குவேன், இந்த வீட்டில் இப்படி நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களஞ்சியத்தை நம்ம பெருசாக கட்டி என் ஆத்மாவே நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார், இன்னைக்கு உனக்கு வாதம் வரப்போகுது, உனக்கு இழைப்பாடுகள் இல்லாமல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மனுஷனுக்கு கொடுத்த சமாதானத்தை எடுத்து அவனை அலை விட்டுருவார். நிறைய பேர் இன்னைக்கு இழைப்பாறுதல் இல்லாமல் அலைகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றலை, தேவனுடைய வார்த்தையில் அமைதியாக இருந்து படித்து தேவனுக்கு நன்றி செலுத்தலை, அதனால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு பின்தொடர்கிறது. அதனால் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பும்படி செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தையில் உண்மையும் நீதியுமாக இருந்து பொறுமையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்து கொண்டால் நம்மளுக்கு நீதியின் வஸ்திரம் கிடைக்கும், இல்லாட்டினா நம்முடைய நீதியின் வஸ்திரம் நம்மளை விட்டு எடுபட்டு போகும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.